So we have come to the last session.
கடைசி கூட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம்.
We have been thinking about the Lord showing us light to show us the way.
தேவன் நமக்கு வெளிச்சத்தையும் வழியையும் காண்பிக்கிறார் என்ற கருத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
There is a word that Jesus spoke in Luke chapter 11.
லூக்கா 11 அதிகாரத்திலே இயேசு பேசின வார்த்தைகள் இருக்கிறது.
When I was speaking to the young people earlier today,
இன்றைக்கு நான் வாலிபர்கள் கூட்டத்திலே இதற்கு முன்பாக பேசிக் கொண்டிருந்தேன்.
I told them the importance of being the light of the world.
இந்த உலகத்தின் ஒளியாய் இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினேன்.
And it's a wonderful thing when you are young to begin to burn as a light.
வாலிபர்களாய் இருக்கும் பொழுதே வெளிச்சமாய் ஒளியாய் பிரகாசிக்க ஆரம்பிப்பது என்பது அற்புதமான ஒரு காரியம்.
John the Baptist was just a few months older than Jesus, maybe 6 months older.
இயேசுவை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் 6 மாதங்கள் மூத்தவனாய் இருந்திருப்பார்.
Than Jesus.
இயேசுவை காட்டிலும்.
And he died much before Jesus dies.
ஆனால் இயேசு மரிப்பதற்கு வெகு முன்னதாகவே யோவான் ஸ்நானகன் மரித்து விட்டார்.
He must have been only 31 or 32 when he died.
ஆகவே யோவான் மரிக்கும் பொழுது அவருக்கு 31 அல்லது 32 வயது தான் இருந்திருக்கும்.
But Jesus described him as a burning and a shining light.
ஆனால் இயேசுவும் அவரை யோவான் ஸ்நானகனை பற்றி கூறும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று இயேசு சொன்னார்.
And he burned until the end.
முடிவு வரை அவர் பிரகாசித்தார்.
And that is God's will for all of us.
நம் எல்லாரை குறித்த தேவனுடைய சித்தமும் இப்படித்தான் இருக்கிறது.
But I will tell you what I have seen in Christendom in the last more than 40 years.
கடந்த 40 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நான் கிறிஸ்தவத்திலே கண்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
And that is a warning for all of us.
இது நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பாய் வருகிறது.
And not only in Christendom, but what I have seen in our church is also in the last 20-30 years.
கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல நம்முடைய சபைகளிலேயும் கூட கடந்த 20-30 ஆண்டுகளாக பார்த்த காரியத்தை உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்கிறேன்.
It's very rare to see a brother burning more and more and more till the end of his life.
ஒரு சகோதரன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எரிந்து இன்னும் அதிகமாக எரிந்து எரிந்து தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சகோதரனை பார்ப்பது கடினம்.
Most of the great preachers in this country, I don't have much respect for them.
இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக பிரசங்கியார்கள் அவளுக்கு மீது எனக்கு எந்த மதிப்பும் இல்லை.
They are great preachers, very gifted.
அவர்கள் வரம் பெற்ற பெரிய பிரசங்கிமார்கள் தான்.
But when I look at the character of Jesus,
ஆனால் இயேசுனுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது
compare them with that,
இந்த பிரசங்கியனுடைய குணாதிசயத்தையும் பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
I don't see those things.
அந்த இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அங்கே காணப்படுவதில்லை.
I am not admiring a man because he's got a gift of preaching or healing or these things don't impress me.
ஒரு மனிதனுக்கு பிரசங்கிக்கூடிய வரம் இருக்கிறபடினாலோ அல்லது குணமாக்கும் வரம் இருக்கிறபடினாலோ இந்த காரியங்கள் எல்லாம் என்னை கவர்ந்து இழுப்பதில்லை.
I know that 99% of Christians are impressed with all that.
ஆனால் 99% கிறிஸ்தவர்கள் இவ்விதமான பிரசங்கிக்கும் உணமாக்கும் திறமைகளினாலே தான் கவரப்படுகிறார்கள்.
I have never been interested in all that.
இவைகளிலே எனக்கு சற்றேனும் விருப்பம் இல்லை.
I have heard great preachers and I have never wished that I could preach like that.
பெரிய பெரிய பிரசங்கியார்களை நான் பிரசங்கிப்பதை கேட்டிருக்கிறேன். அதுபோல நானும் மாற வேண்டும் என்று நான் விரும்பினதே கிடையாது.
But whenever I've seen a godly man, whether he can preach or not.
ஆனால் எப்பொழுதெல்லாம் பிரசங்கிக்க முடிகிறதோ இல்லையோ ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனை நான் பார்க்கும் பொழுது
godly woman, a godly man,
ஒரு தெய்வீக மனிதனை பார்க்கும் பொழுது அல்லது தெய்வீக ஒரு ஸ்திரியை பார்க்கும் பொழுது
I wanted to be like them.
அவர்களைப் போல நான் இருக்க வேண்டுமே என்றதான ஒரு வாஞ்சை எனக்கு உண்டாகிறது.
But they are very rare.
ஆனால் அப்படி பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது.
People like Sadhu Sundar Singh and Mother Teresa and all are very rare.
சாது சுந்தர் சிங்கை போல உள்ளவர்கள் அன்னை தெரசாவை போல உள்ளவர்கள் மிகவும் காண்பதற்கு அரிதாக இருக்கிறது.
It was not their preaching.
இது அவருடைய பிரசங்கிக்கும் திறமை அல்ல.
The way they lived.
அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான்.
Until the end of their life.
தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரை.
I'll tell you, Sadhu Sundar Singh and Mother Teresa and all may not have had light on so many wonderful truths that you and I have.
நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அந்த அற்புதமான சத்தியங்களை குறித்தெல்லாம் சாது சுந்தர் சிங்குக்கோ அல்லது அன்னை தெரசாவிற்கோ அவர்கள் இதை குறித்து அறிந்திருக்க மாட்டார், வெளிச்சம் பெற்றிருக்க மாட்டார்.
About new covenant and new covenant church and all that.
புது உடன்படிக்கை குறித்தும் புது உடன்படிக்கை சபையை குறித்தும் எல்லாம் அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
In terms of understanding, we have more understanding than even Sadhu Sundar Singh.
அறிவு என்று வரும்பொழுது சாது சுந்தர் சிங்கை காட்டும் நாம் அதிக அறிவு பெற்றவர்களாக இருக்கிறோம்.
But when you look at his life,
ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
I don't feel I have even 1% of his life.
அவருடைய வாழ்க்கையில் 1% கூட நான் பெற்றிருக்கேன் என்று நான் நம்புவதில்லை.
It's people like that who have challenged me, not great preachers.
இப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு சவால் இட்டிருக்கிறார்கள், ஒழிய பெரிய பிரசங்கியார்கள் அல்ல.
சாது சுந்தர் சிங் used to say, I don't have any gift of healing.
எனக்கு குணமாக்கம் வரம் இல்லை என்று சாது சுந்தர் சிங் சொல்லியிருக்கார்.
He always used to say that.
எப்பொழுதுமே அவர் அதை சொல்வார்.
But I have heard when he walked by a house, you pray for somebody sick, the person would be healed immediately.
ஆனால் அவர் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது வியாதியஸ்தர்
passing by the road,
அந்த வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய அந்த ரோட்டின் ஓரமாக நடந்து செல்வாராம்.
Somebody asked him to pray for him.
அங்கே எனக்காக ஜெபிங்கள் என்று யாராவது கேட்டால்,
for somebody sick in the house,
வீட்டுக்குள்ள யாராவது நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், இவர் ரோட்டிலே போகும்பொழுதே ஜெபிப்பார்,
person would be healed.
அந்த நபர் குணமாக்கப்படுவார்.
But he himself would say, I don't have any gift of healing.
ஆனால் அவரோ எனக்கு குணமாக்கும் வரமே இல்லை என்று தான் சொல்வார்.
That is the spirit of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் ஆவி.
Today so many people boast of so many things and nothing happens.
ஆனால் இன்றைக்கோ நீங்கள் பார்க்கிற ஜனங்கள் अनेक காரியங்களை குறித்து மென்மேலும் பாராட்டிக் கொள்கிறார்கள், ஆனால் நடக்கிற காரியம் பார்த்தால் சொற்பமாய் தான் இருக்கிறது.
Seek to have a life.
எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும்.
Which has the humility of Christ.
கிறிஸ்துவின் தாழ்மை இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புங்கள்.
The humility to fellowship with everybody.
எல்லாரோடும் ஐக்கியம் கொள்ளும்படியான ஒரு தாழ்மை.
You know, there was a fragrance that came out of Jesus' life.
இயேசுவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சுகந்த வாசனை வெளியே வந்தது போல.
You know how nice it is to smell a perfume.
ஒரு நல்ல நறுமண பொருளை சுவாசிப்பது அல்லது முகர்வது எவ்வளவு இனிமையானதா இருக்கும்.
Nowadays all these many women have strong perfumes, even 50 yards away they walk you can smell it.
நீங்கள் இந்த நாட்களிலே நல்ல விதவிதமான சென்ட் வந்திருக்கிறது. சில பெண்கள் அந்த சென்ட்டை போட்டு 50 அடி தூரம் வந்தாலே போதும், நமக்கு அந்த வாசனையை நன்றாக அறிந்து கொள்ளலாம்.
Smell and say, hey, who's that? Oh, that's that lady walking there. Okay.
நல்ல வாசனை வருது எங்க அப்படின்னு பார்த்தா, ஓ அவங்க வந்திருக்காங்களா, சரி சரி என்று அறிந்து கொள்ளலாம்.
See, imagine if we can have something, not that type of perfume which you just spray, but from your life of Christ coming forth.
எண்ணி பாருங்கள், அந்த விதமான நறுமண வாசனை அல்ல, ஆனால் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதே அது ஒரு வாசனையாக வீசுமானால் எவ்வளவு நல்லா நன்றாக இருக்கும்.
That people come in touch with you and they taste humility.
உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறவர்கள் வந்து இவர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார் என்பதனுடைய ருசியை பெற்றுக்கொண்டால்,
no desire to run their life or do anything like that.
தங்களுடைய வாழ்க்கை அவளை ஆள வேண்டும் என்கிற அந்த விருப்பமெல்லாம் இல்லாதவர்,
just to help them.
உதவி செய்தால் போதும் என்ற உணர்வு உள்ளவர்கள்,
serve them.
அவர்களுக்கு நான் பணிவிடை செய்யட்டும்.
Give them a word of encouragement.
அவர்களுக்கு உற்சாகத்தின் ஒரு வார்த்தை கொடுப்பது.
And to not to desire anybody to be attached to us.
யாருமே என்னிடத்திலே ஈர்க்கப்படக்கூடாது என்கிறதான விருப்பம் உள்ளவர்கள்,
to connect them to Jesus.
எல்லாரும் இயேசுவோடு கூட தான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்கள்.
There are very few people like that.
அப்படி நாம் பார்ப்பது மிக சிலர் தான் இருக்கிறார்கள்.
Most people want to get people attached to them.
அநேகர் நினைக்கிறதெல்லாம் எப்படியாவது இவர்கள் என்னையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று தான் எண்ணுகிறார்கள்.
Admire them, attached to them.
என்னை பற்றி நன்றாக பேச வேண்டும், என்னோடு கூட சார்ந்து கொள்ள வேண்டும், நான் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும்.
It's not the spirit of Christ. When I see a person like that, I have zero respect for him.
இது கிறிஸ்துவின் ஆவியே இல்லை. இப்படி ஒரு நபரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு அவருக்கு மீது இருக்கக்கூடிய மதிப்பு பூஜ்யம் தான்.
And you must not be fooled by somebody walking like this and acting humble. That's all deception and hypocrisy.
அப்படியே தாழ்மையுள்ளவர்களை போல அப்படியே பணிந்து நடக்கிறது அப்படியே அப்படியே அதெல்லாம் ஏமாற்று வேலை.
Those are the biggest hypocrites.
அவர்கள் தான் மிகப்பெரிய மாய்மலக்காரர்கள்.
I've seen some people like that in our churches. I have zero respect for them.
நம்முடைய சபையிலே கூட அப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பு பூஜ்யம் தான்.
Jesus didn't walk like this all the time.
இயேசு இப்படியே நடந்து கொண்டிருக்கவில்லை.
He walked with his head up.
அவர் தலை நிமிர்ந்து நடந்தார்.
But he was the humblest man who walked on the earth.
ஆனாலும் இந்த பூமியிலே நடந்த மிகவும் தாழ்மையுள்ள மனிதர்களே அவர்தான் மிகவும் தாழ்மையுள்ளவர்.
We must have an understanding of what humility is.
தாழ்மை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு விளக்கத்தை அறிந்திருக்க வேண்டும்.
Not walking like this.
எப்படி தலையை குனிந்து நடப்பது போல பாசாங்க செய்வதல்ல. தலை நிமிர்ந்து நடங்கள்.
But I have no desire to anybody attached to you.
ஆனால் யாருமே என்னை சார்ந்திருக்க தேவையில்லை என்ற விருப்பம் கொண்டவர்கள்.
Don't be deceived by false pictures of Jesus.
இயேசுவின் தவறான ஒரு பிரதிபலிப்பை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம்.
See, we have this sacred heart where Jesus looks like this.
அங்கே தூய இருதய இயேசு என்ற படம் இருக்குது. அங்கே இருதயம் படம் போட்டிருக்கோம். அப்படியே
woman with a beard.
அங்கே ஒரு பெண் தாடி வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு அப்படியே சாதுவாக இருப்பது போல சொல்றோம். அது இயேசு அல்ல.
Jesus was bold.
இயேசு தைரியம் உள்ளவராக இருந்தார்.
But he was humble.
ஆனாலும் தாழ்மை உள்ளவராக இருந்தார்.
And if you keep him as your example,
அவரை உங்களுக்கு மாதிரியாக நீங்கள் வைப்பீர்கள் என்றால்,
you will never go astray.
ஒரு காலம் நீங்கள் வழி விலகி செல்ல மாட்டீர்கள்.
When I was a young Christian, about 20 years old,
நான் வாலிபனாய் இருந்தபொழுது, கிறிஸ்தவனாய் இருந்தபொழுது எனக்கு 20 வயதாக இருந்தது.
And in the assembly which I was attending those days,
நான் அந்த நாட்களிலே போய் கொண்டிருந்த அந்த சபையிலே,
I found people who knew the Bible very well.
வேதத்தை நன்றாய் அறிந்த ஜனங்கள் அங்கே இருந்தார்கள்.
Expound so many things from Old Testament, New Testament.
பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் அநேக வியாக்கியானங்களை அருமையாக சொல்லக்கூடியவர்கள்.
Never met people who knew the Bible so well.
அந்த அளவுக்கு அதிகமாக வேதத்தை அறிந்திருந்தவர்களை நான் பார்த்ததே இல்லை.
But they used to get angry.
ஆனால் கோபப்படுவார்கள்.
Never talked about victory over sin.
பாவத்தின் மேல் உள்ள ஜெயத்தை குறித்து பேசவே மாட்டார்கள்.
And I never saw Christ in their life.
அவருடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை.
Even though they were great Bible teachers.
அவர்கள் மிகப்பெரிய வேத போதகர்களாக இருந்தாலும் கூட.
So I said, Lord, what shall I do? I'm looking for some, I'm like a young Timothy, I'm looking for some Paul to whom I can be close to and learn something.
ஆண்டவரே, நான் இளம் தீமோத்தேயு போல இருக்கிறேன், எனக்கு பவுல்கள் இங்கே கிடைக்க மாட்டார்களா? அவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் ஏதாவது நான் கற்றுக்கொள்ள முடியுமே என்று நான் அவளோடு கூட தேடிக் கொண்டிருந்தேன்.
And I never found any.
யாரையுமே
நான் assembly where I was attending.
நான் போய் கொண்டிருந்த அந்த சபையிலே யாரையுமே அப்படிப்பட்டவளை பார்க்க முடியவில்லை.
So the Lord showed me the importance of this phrase, looking unto Jesus.
ஆகவே தான் தேவன் இந்த வாசகத்தினுடைய முக்கியத்துவத்தை எனக்கு வலியுறுத்த ஆரம்பித்தார். அதாவது இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு.
Run the race looking unto Jesus, it says in Hebrews 12 verse 2.
எபிரேயர் 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே, 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் பொறுமை இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடக்கடுவோம் என்று பார்க்கிறோம்.
I saw there that is the whole secret of the Christian life.
முழு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியமும் அதுதான் என்பதை நான் கண்டு கொண்டேன்.
Look at Jesus.
நாம் இயேசுவை மாத்திரம் பார்த்து
ஓடக்கூடாது. Don't look anywhere else.
வேற எங்கேயும் பார்க்காதபடி.
When we read there that like we read in the verse behind us, the meek he will show the way.
தாழ்மை உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிப்பார் என்று பின்னால் எழுதப்பட்ட இந்த வசனத்தை போல.
What is the way?
வழி என்ன?
The way is not a road.
வழி என்பது ஏதோ ஒரு சாலை அல்ல.
It's a person. Jesus said, I am the way.
இயேசு என்ற நபர் என்றால் அவர் சொன்னார், நானே வழி.
So I look at him.
ஆகவே நான் அவரை பார்க்கிறேன்.
He is the way.
அவர்தான் அந்த வழி.
The more I look at him,
நான் எந்த அளவுக்கு அதிகமாய் அவரை பார்க்கிறேனோ,
keep on looking at him.
அவரை பார்த்து கொண்டே ஓடுவது.
I will progress in my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் முன்னேறி செல்வேன்.
More and more knowledge of the word.
தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவாய் விருத்தடைவேன்.
Knowledge of God.
தேவனை குறித்து அறிவில் விருத்தடைவேன்.
The light will burn brighter and brighter and brighter.
என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பிரகாசமாய் பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கும்.
I want to encourage all of you. You may in your local church you may not find good examples.
உங்களுடைய ஸ்தல சபையிலே நல்ல மாதிரிகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
Yeah, somebody is an elder but he may not be a Christ like elder.
ஒரு மூப்பர் உங்கள் சபையில் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை போல ஒரு மூப்பர் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
And so many things in him is a bit rough and all that.
ஒரு சில காரியங்கள் கரடு முரடா இருக்கிறது போல இருக்கிறது.
Well, don't get discouraged.
சோர்ந்து போக வேண்டாம்.
Look at Jesus.
இயேசுவை நோக்கி பாருங்கள்.
He will never disappoint you.
ஒரு காலம் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார்.
So that's what I decided to do about 46 years ago.
ஆகவே 46 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படித்தான் நான் செய்ய முடிய தீர்மானித்தேன்.
Very early in my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதி காலத்திலே.
And right till today that's what I do.
இன்று வரை நான் இதை தான் நான் செய்கிறேன்.
To look at Jesus all the time.
எல்லா நேரங்களிலும் இயேசுவை பார்த்துக்கொண்டு.
Follow his example.
அவருடைய மாதிரியை பின்பற்றுவது.
You will never be discouraged. The light will get brighter and brighter and brighter.
இந்த வெளிச்சமானது அதிகமாக பிரகாசிக்கும். நீங்கள் ஒரு காலம் சோர்வடைந்து போகவில்லை.
You will never fall away.
ஒரு காலம் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள்.
We have seen in our midst in the past years elders who have fallen away.
கடந்த நாட்களிலே வருஷங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் விழுந்து போனார்கள்.
And even around us in Christendom we have seen people who were very fine godly men.
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலேயும் கூட மிகவும் தேவபக்தியுள்ள மனிதர்கள் அநேகர்.
And then they become well known preachers.
மிகவும் பிரபலமாக கூடிய பிரசங்கியாரே மாறுகிறார்கள்.
And they stop being like Jesus.
அதற்கு பிறகு இயேசுவை போல மாற இருப்பதை நிறுத்தி விடுகிறார்கள்.
Yesterday I heard of some well known preacher in Tamil Nadu.
நேற்று தினத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாரை குறித்து நான் கேள்விப்பட்டேன்.
They invited him for a meeting.
அவரை ஒரு கூட்டத்திற்கு கூப்பிட்டார்களாம்.
And he says, along with my first class train fare and hotel accommodation, you have to pay me 5,000 rupees for every day's meeting.
ஒவ்வொரு நாள் கூட்டத்திற்கும் எனக்கு போக்குவரத்து, முதல் வகுப்பிலே போக்குவரத்து செலவு போக, தங்குவதற்கு செலவு போக, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 5,000 rupees நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னாராம்.
So they said, can't invite him.
ஆகவே அந்த சகோதரர் அவரை கூப்பிட முடியாது என்று தீர்மானித்து விட்டார்.
These are well-known people, and I'm sure if I mention the name, you'll know the name also.
இவர்கள் எல்லாரும் மிகவும் நன்றாக அறியப்பட்டிருக்கிற பிரசங்கியா. நான் பெயரை சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
5,000 rupees is a lower end. Other people are much higher.
இந்த 5,000 rupees குறைவான ஒரு கட்டணம் தான். இதை காட்டிலும் அதிகமான கட்டணம் வாங்குகிற பிரசங்கியர்கள் இருக்கிறார்கள்.
Are these people representatives of Jesus Christ?
இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறார்களா?
No.
இல்லை.
If some Coca-Cola company manager talks like that, I can understand.
Coca-Cola company manager ipdi kattanathai kurithu pesinal naan purindukollalam.
These are not representatives of Jesus Christ.
Ivaralellam Yesu Christunude sthanapadigal alla.
They have fallen away long ago.
Avargal endraikko vilundu vittargal.
There are only two gods in this world.
Indha ulagathile irandu devangal undu.
Jesus Christ and money.
Yesu Christu panam.
That's all.
Avlo dhaan.
Jesus said that in Luke 16:30.
Yesu 16th adhigarathile Luke 16th adhigarathile solirukkar.
God and money.
Devanum panamum.
Masters.
இரண்டு எஜமான்கள்.
And I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
Most Christian preachers are serving money.
அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பணத்தை தான் சேவிக்கிறார்கள்.
But they are very gifted.
ஆனாலும் வரம்பற்றவர்களாக இருக்கிறார்கள்.
Don't be deceived by them.
இவர்களினாலே வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம்.
You may not be serving money.
நீங்கள் பணத்தை சேவிக்காமல் இருக்கலாம்.
You may be serving honor.
நீங்கள் கணத்தை சேவிக்கிறவர்களாக இருக்க முடியும்.
And you say, no, I'm not interested in money. I don't take any money from anybody.
Naan yaarudhiladhiyum panam peruvudhillai, adhil enakku viruppamillai neengal endru neengal solalam.
To seek honor from men.
Anal matra makkalidathilirundhu ganathai thedugireergal.
Exactly like seeking money.
Idhum panathai theduvathu polavey dhaan.
And it can be worse.
Adhu idavida mosamaanadha irukka mudiyum.
Because you think you are more spiritual.
Endral neengal aavi adhiga aavikkuriyavan naan endru enugireergal.
If you seek honor in your church.
Un sabaiyile ganathai theduvaargalan thedugalanal.
Respect you.
Makkal ennai madikka vendum endru enugireergalanal.
You are not a disciple of Jesus.
நீ இயேசுவுக்கு சீஷனே அல்ல.
He never wanted any title, he never wanted any position.
அவருக்கு எந்த ஒரு ஸ்தானமும் தேவைப்படவில்லை, அவருக்கு எந்த ஒரு பட்டமும் தேவையில்லை, பெயரும் தேவையில்லை.
Honor from anybody.
ஒரு காலம் யாரிடத்திலிருந்தும் கணத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை.
I want to say to you,
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
Look at Jesus.
இயேசுவை நோக்கி பாருங்கள்.
And I'll tell you my testimony in 46 years.
46 ஆண்டுகளாக என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Very few people I have met in my life whom I could follow.
நான் பின்பற்ற கூடியதானே வெகு வெகு சிலரையே நான் பார்த்திருக்கிறேன். மிகுந்த குறைவான பேர்.
When I get close to them, I find something which is not like Jesus there.
அவர்களிடத்திலே நான் நெருங்கி பழக ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கொத்திராத காரியங்களை நான் பார்க்க ஆரம்பித்து விடுகிறேன்.
You know what is the great need in Tamil Nadu and in India?
தமிழ்நாட்டிலேயும் இந்திய தேசத்திலேயும் உள்ள மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா?
Listen, it's not for great preachers.
கவுனிங்கள் பெரிய பிரசங்கியார்கள் இன்றைக்கு தேவையில்லை.
We've got plenty of them.
நமக்கு அது ஏற்கனவே நிறைய இருக்கிறார்கள்.
It's not for great healers.
அது குணமாக்குகிறவர்கள் நமக்கு தேவையில்லை.
It's not for more Christian television programs and speakers.
இன்னும் அதிக கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகள் நமக்கு தேவை, டிவியில பேசக்கூடிய பேச்சாளர் நமக்கு தேவை என்றெல்லாம் தேவையில்லை.
தமிழ்நாடு and India need to see more people who are like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல இருக்கக்கூடிய இன்னும் அநேக மனிதர்களை தமிழ்நாடும் இந்தியாவும் பார்க்க வேண்டும்.
That is what Mahatma Gandhi said when India became independent.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது மகாத்மா காந்தி இதைத்தான் சொன்னார்.
They call him the father of the Indian nation.
இந்திய தேசத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார்.
He had a great respect for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர் ஒரு தனி மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தார்.
And some Christians went to him when India became independent and said, "Do you have any message for India's Christians?"
இந்திய தேசத்திலே உள்ள கிறிஸ்தவர்களுக்கென்று நீங்கள் ஏதாவது செய்தி வைத்திருக்கீர்களா என்று ஒரு சிலர் சுதந்திரம் பெற்ற பின் காந்தியடிகளிடத்திலே போய் கேட்டார்களாம்.
காந்தி said, "Yes."
ஆம் என்று சொன்னார்.
He said, "Tell Christians to live more like Jesus Christ."
கிறிஸ்தவர்களிடத்திலே இன்னும் அதிகமாய் அவர்கள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்.
Imagine Mahatma Gandhi giving us an exhortation.
மகாத்மா காந்தி நமக்கு ஒரு புத்திமதி அறிவுரையை சொல்கிறார் பாருங்கள்.
Yeah, I take that exhortation.
ஆம், நான் அந்த புத்திமதி ஏற்றுக்கொள்கிறேன்.
To live more like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
I tell you, if all of us start living like that,
நாம் எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே இப்படி வாழ நாம் ஆரம்பித்து விட்டால்,
don't look at the other believers around you.
உங்களை சுற்றி இருக்கிற மற்ற விசுவாசிகளை எல்லாம் பார்க்க வேண்டாம்.
You young people,
வாலிபர்களே,
if you want to make full use of your life,
உங்களுடைய முழு வாழ்க்கையும் பயனுள்ளதாய் மாற்ற வேண்டுமானால்,
don't look at your elder brothers if they are not good example.
உங்களுடைய மூப்பர் நல்ல உதாரணமா இல்லை என்று சொன்னால் அவரை நீங்கள் பார்க்கவேண்டாம்.
I did not look at my elder brothers.
நான் என்னுடைய மூப்பர்களை பார்க்கவில்லை.
Because they were not good examples.
ஏனென்றால் அவர்கள் நல்ல மாதிரிகளாக இல்லாமல் இருந்தார்கள்.
I didn't despise them.
நான் அவர்களை அற்பமாய் எண்ணவில்லை.
I submitted to them in the local church.
ஸ்தல சபையிலே நான் அவர்களுக்கு அடங்கி இருந்தேன்.
But I could not follow them because they were not examples for me.
அவர்கள் எனக்கு நல்ல மாதிரிகளாக இல்லாதபடினால் அவர்களை நான் பின்பற்ற முடியவில்லை.
Your elder brother you feel is not a good example.
ஆகவே உங்களுடைய மூப்பர் நல்ல ஒரு மாதிரியாக இல்லை என்று நீங்கள் உணர்வீர்களானால்
Don't criticize him, don't despise him.
அவரை அற்பமாய் எண்ண வேண்டாம், அவரை குறை சொல்ல வேண்டாம்.
And don't follow him.
அவரை பின்பற்றவும் வேண்டாம்.
You got it? Don't criticize him.
அவரை குறை சொல்ல வேண்டாம்.
Don't despise him.
அற்பமாய் எண்ண வேண்டாம்.
Don't follow him.
அவரை பின்பற்றவும் வேண்டாம்.
Because he's a bad example.
ஏனென்றால் அவர் ஒரு கெட்ட மாதிரியா இருக்கிறார்.
There are very few really godly men in the land today.
இன்றைக்கு இந்த தேசத்திலே தேவ பக்தி உள்ள தேவ மனிதர்கள் மிக 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 குறைவாக இருக்கிறார்கள்.
So if you don't find one like that in your local church.
உங்கள் ஸ்தல சபையிலே அப்படி ஒருவரை நீங்கள் காண முடியவில்லை என்றால்
Look at Jesus. That's what the Lord taught me.
இதை தான் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தார்.
Look at Jesus.
இயேசுவை நோக்கி பாருங்கள்.
See his example.
அவருடைய மாதிரியை பாருங்கள்.
Lord, I just want to follow that.
ஆமாண்டவரே, இந்த மாதிரி நான் பின்பற்ற வேண்டும்.
And I've never been disappointed in all these years.
இவ்வளவு நாட்களாக நான் இதற்காக நான் ஏமாந்து போனதே கிடையாது.
I don't spend my time criticizing all the others.
நான் மற்றவர்கள் எல்லாரையும் குறை சொல்லி கொண்டு எப்படி என்னுடைய நேரத்தை செலவு செய்வதில்லை.
I disagree.
நான் சில காரியங்களை ஒத்துக்கொள்ள முடியவில்லை.
I say that doctrine is not right.
அவருடைய உபதேசம் சரியில்லை என்று சொல்கிறேன்.
Practice is not right.
அவர்கள் பின்பற்றுகிற முறைமைகள் சரியில்லை என்று சொல்கிறேன்.
I don't take names and speak evil of people.
ஆனால் நான் இன்னார் இன்னார் பெயரெல்லாம் சொல்லி அவர்களை பற்றி நான் தீமையாக பேசுவதில்லை.
You'll never hear that on any tape of mine.
என்னுடைய எந்த கேசட்டுகளை நீங்கள் கேட்டு பார்த்தாலும் அப்படி நான் யாரையும் பெயர் சொல்லி குறை சொன்னதே இல்லை.
Don't speak evil of people.
ஏனென்றால் வேதம் எந்த மனிதனையும் குறித்தும் தீமையாய் பேச வேண்டாம் என்று சொல்கிறது.
You don't have to take names of people and speak evil of them.
நாம் எந்த ஒரு மனிதனுடைய தனி பெயரையும் எடுத்து நாம் அவர்களை குறித்து தீமையாய் பேச வேண்டாம்.
You read in Jesus
கடினமான வார்த்தைகள் ஆனாலும் யாருடைய பெயரும் அங்கே சொல்லி குறிப்பிடவில்லை.
That's how he was.
இப்படித்தான் அவர் இருந்தார்.
We can follow his example.
நாம் அவருடைய மாதிரியை பின்பற்ற முடியும்.
We can expose wrong ruthlessly but we don't have to speak evil of anybody.
நாம் தவறான காரியங்களையும் தவறான முறைமைகளையும் கண்டிப்பாக வெளியரங்கமாக்க வேண்டும். ஆனால் யாருடைய பெயரையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை, குறை சொல்ல தேவையில்லை.
We disagree with a lot of things.
அநேக காரியங்களோடு கூட நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
Look at Jesus.
ஆனால் நாம் இயேசுவை பார்க்கிறோம்.
And especially in these days.
குறிப்பாக இந்த நாட்களிலே.
Jesus said in Luke chapter 11.
லூக்கா 11 அதிகாரத்தில் இயேசு சொன்னார்.
Verse 34.
34வது வசனம்.
He said the lamp of your body is your eye. When your eye is clear your whole body is full of light but if it's bad your whole body is full of darkness.
கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று 34வது வசனத்தில்
வாசிக்கிறோம். Then listen to this verse.
இந்த வசனத்தையும் கேட்டு
Luke chapter 11.
லூக்கா 11வது அதிகாரம்
verse 35.
35வது வசனம்.
Watch out that the light which is now in you does not become darkness.
ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு.
Now you have some light.
இப்போது உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது.
Make sure it doesn't become darkness one day.
அது ஒரு நாளில் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
Make sure that this 2000 watt bulb does not become a 0 watt bulb after some years.
இந்த 2000 watt பிரகாசமாய் எரியக்கூடிய பல்ப் ஒரு சில வருஷங்கள் கழித்து அது 0 watt bulb ஆக மாறி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
Why did he give that warning? Because he knew it would happen in many cases.
அநேகருடைய காரியங்களிலே இது நடக்கும் என்று அறிந்துதான் இயேசு எச்சரிக்கையாய் இங்கே சொல்கிறார்.
I have a favorite statement that I go around making nowadays.
இந்த நாட்களிலே நான் ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு வாசகத்தை பல இடங்களில் சொல்லுவதுண்டு.
What is the easiest thing for God to do?
தேவன் செய்யக்கூடிய எளிமையான காரியம் என்ன?
To bless you.
உங்களை ஆசீர்வதிப்பது.
That is the easiest thing in the world.
உலகத்திலே ஈஸியான காரியம் அதுதான்.
Okay, next question.
அடுத்த கேள்வி.
What is the most difficult thing for God to do?
தேவனுக்கு செய்யக்கூடிய கடினமான காரியம் என்ன?
To bless you. And keep you humble after that.
உங்களை ஆசீர்வதித்து அதற்கு பிறகு உங்களை தாழ்மையாய் வைப்பது ஆண்டவருக்கு கஷ்டமான காரியம்.
It is easier for him to create the universe.
அந்த சராசரத்தை உண்டாக்குவது ஆண்டவருக்கு எளிதாக இருந்தது.
One word, heavens were created.
ஒரு வார்த்தையிலே வானங்கள் உண்டானது.
But haven't you seen that in your own life?
ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்கவில்லையா?
When God doesn't bless you, it's very easy to be humble.
தேவனுடைய ஆசீர்வதிக்காத பட்சத்திலே நீங்கள் தாழ்மையாக இருப்பது எளிதாக இருக்கிறது.
You are defeated by sin.
பாவத்தினால் தோற்கடிக்கப்படுகிறீர்கள்.
Everything is a mess.
எல்லாமே குழப்பமடைந்திருக்கிறது.
Problems in your home.
குடும்பத்தில் பிரச்சனை.
Children are wayward.
பிள்ளைகள் வழிதவறி திரிகிறார்கள்.
You are a very humble brother.
நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப தாழ்மையுள்ள சகோதரரா இருக்கீங்க.
But when God blesses you,
ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது,
blessing your church,
உங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறார்,
blessing your work,
உங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறார்,
blessing your home,
உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்,
blessing your children,
உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்,
blessing your ministry,
உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார்,
blessing your business that you are prospering financially also,
பொருளாதார ரீதியிலே நீங்கள் செழிப்பை அடைகிறீர்கள், உங்களுடைய தொழிலையும் ஆசீர்வதிக்கிறார்.
Oh, then to keep you humble,
இப்படிப்பட்ட நேரத்திலே உங்களை தாழ்மையாக வைக்க வேண்டுமானால்,
Father, Son and Holy Spirit try, but it's so difficult.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் முயற்சி செய்து பார்த்தும் அது மிக மிக கடினமாக இருக்கிறது.
It is the most difficult thing for God to do.
தேவனுக்கு செய்ய மிகவும் கடினமான ஒரு காரியம் இருக்குமேயானால் இதுதான், உங்களை தாழ்மையாக வைப்பது.
For brothers and sisters,
சகோதரர்களா இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி,
I remember in one place,
ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஞாபகம் இருக்கிறது.
We appointed one brother as an elder.
ஒரு சகோதரனை அங்கே மூப்பராக நியமித்தோம்.
So his wife came to my wife.
ஆகவே அந்த மூப்பருடைய மனைவி என்னுடைய மனைவியிடத்திலே வந்தார்கள்.
Now see, I'm elder's wife, how should I conduct myself?
இப்பொழுது நான் மூப்பருடைய மனைவி ஆகிவிட்டேன், இப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள்.
So my wife said, whether you are elder's wife or not elder's wife, you are still the same person. What can you do?
மூப்பருடைய மனைவியா இருந்தாலும் சரி, மூப்பருடைய மனைவியா இல்லாட்டாலும் சரி, நீங்கள் நீங்களாகத்தானே இருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும்?
You have to be yourself, that's all.
நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அவ்வளவுதான் என்று சொன்னார்.
You know, I have seen certain elders' wives. It is like, for them it is a position.
சில மூப்பருடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு அது ஒரு ஸ்தானத்தை போல, விசேஷித்த ஸ்தானத்தை போல, நான் மூப்பருடைய மனைவி என்று எண்ணுகிறார்கள்.
Their head suddenly becomes little bigger.
அவங்க தலையை பார்த்திருந்தீங்கன்னா திடீர் தலை கொஞ்சம் பெருசாயிடும்.
It's very difficult for God to keep a person humble, I'll tell you that.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒரு மனிதனை தாழ்மையாக வைத்திருப்பது என்பது அவருக்கு கடினமாக இருக்கிறது.
Supposing you bring somebody to Christ.
நீங்கள் யாரையாவது கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறீர்கள்.
You brought that person to the church and he becomes a good member in the church.
சபைக்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அந்த நபர் சபையில நல்ல ஒரு சகோதரனாய் மாறுகிறார்.
You always think, I brought that person to the church.
நான் தான் இந்த சகோதரனை சபைக்கு கொண்டு வந்தேன் என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
See how difficult it is for God to make you forget even a simple thing like that.
இது போல சின்ன காரியத்தை உங்கள மறக்க வைக்கிறது தேவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா?
Or supposing you went and prayed for somebody.
அல்லது நீங்க போய் யாருக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்க.
And next day it became all right.
அடுத்த நாள்ல உங்களுக்கு சரியாயிடுச்சு.
Oh, can you imagine what the size of your head will be after that?
அதுக்கு பிறகு உங்க தலையுடைய அளவை போய் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கும்.
You look in the mirror, you'll see it's not the same size.
கண்ணாடியில போய் பாருங்க, அந்த உங்க தலை அதே அளவா இருக்காது.
Because somebody had 99 degrees fever, it came down to 98.
யாரோ ஒருத்தருக்கு ஜோரம், நீங்க போய் ஜெபம் பண்ணீங்க, 99 டிகிரி ஜோரம் வந்து 1 டிகிரி குறைஞ்சி 98 டிகிரி குறைஞ்சிருச்சு.
Enough for you.
உங்களுக்கு போதும்.
It is so difficult for God to keep us humble.
தேவன் நம்மை தாழ்மையாய் வைத்திருப்பது என்பது அவருக்கு கடினமான காரியமாக இருக்கிறது.
Why am I saying that?
ஏன் நான் இதை சொல்லுகிறேன்?
That is how the light becomes darkness.
இப்படித்தான் அந்த வெளிச்சம் இருளாய் மாறுகிறது.
It is impossible for the light to become darkness if a man is growing in humility.
ஒரு மனிதன் தாழ்மையிலே வளருவான் என்று சொன்னால் அவனுடைய ஒளி இருளாகவே முடியாது, அது கூடாத காரியம்.
You know, just like we grow in years.
அநேக வருஷங்களாக நான் வளர்கிறது போல.
If you are 35 this year, next year you'll be 36.
இப்போது உங்களுக்கு 36 வயதா இருக்குமானால் அடுத்த ஆண்டு வரும்பொழுது 37 வயதாகும்.
So if you can grow in humility also like that year by year by year,
அதே போல வருஷந்தோறும் நீங்கள் தாழ்மையிலே வளருவீர்கள் என்று சொன்னார்.
You're going down and down and down and down and down in humility.
தாழ்மையிலே இன்னும் கீழாக இன்னும் கீழாக கீழாய் போய் கொண்டே இருக்கிறீர்கள்.
Then you'll never, darkness will never come into your life.
அப்படியானால் இருள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரவே முடியாது.
But how can you do that?
எப்படி அதை செய்ய முடியும்?
If you walk with a humble person,
ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனோடு கூட நடக்கும் பொழுது,
then you will learn how to become humble.
அப்பொழுது நீங்கள் தாழ்மையாய் இருப்பது எப்படி என்று அறிந்து கொள்ளலாம்.
There was a godly man who said this.
ஒரு தேவ மனிதன் இப்படி
சொன்னார். If you touch this tar which is on the roads, it's very difficult to get it off your hand.
ரோட்லே தார் போட்டுருப்பார்கள், அந்த தார் உருகி இருக்கும் பொழுது நீங்க கையில அதை தொட்டுட்டீங்கன்னா அந்த தாரை கையில இருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
He says it's like that if you fellowship with a proud man.
ஒரு பெருமையான மனிதனோடு கூட ஐக்கியப்படும் போதும் அப்படித்தான் நடக்கிறது என்று அவர் சொல்கிறார்.
You get that pride into yourself and
நீங்க அதை தொட்ட உடனே அந்த பெருமை எல்லாம் உங்க கைக்கு வந்துவிடும், அது உங்களை விட்டு போறதுன்னா ரொம்ப கஷ்டம்.
But if you walk with a humble man,
ஆனால் ஒரு தாழ்மையான மனிதனோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுது,
every day,
ஒவ்வொரு நாளும்,
and the people you admire are not great preachers but humble people.
நீங்கள் மெச்சிக்கொள்ளுகிற மனிதர்கள் அவர்கள் பெரிய பிரசங்கியார்கள் அல்ல, ஆனால் தாழ்மையான மனிதர்கள் என்று சொன்னால்,
that you see a great preacher and you have no desire to preach like him.
ஒரு பெரிய பிரசங்கியாரை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவரை போலவே பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு ஆசை சற்றேனும் இல்லை.
But you see a humble man and you say, oh, I want to be like him.
ஆனால் ஒரு தாழ்மையான மனிதனை பார்க்கிறீர்கள், ஐயோ இவரை போல நான் தாழ்மையா இருக்க வேண்டுமே என்று உணர்கிறீர்கள்.
All of us can't preach like other people.
நாம் எல்லாருமே மற்றவர்களை போல பிரசங்கிக்க முடியாது.
Because we are not called for that.
ஏனென்றால் நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை.
All of us can be humble like somebody else because all of us are called for that.
ஆனால் நாம் எல்லாருமே தாழ்மையா இருக்க முடியும் அழைக்கப்பட்டபடினாலே ஒருவரை பார்க்கும் பொழுது அந்த தாழ்மையா நாமும் இருக்க முடியும்.
So what is the secret?
ஆகவே ரகசியம் என்ன?
You must walk with some humble person every day.
ஒவ்வொரு நாளும் ஒரு தாழ்மையான மனிதனோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும்.
And the best person to walk with is Jesus.
அதிலே சிறந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு.
And you can walk with him every day.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவோடு கூட நடக்க முடியும்.
That is what I've tried to do for many years.
இதைத்தான் நான் அநேக ஆண்டுகளாக செய்திருக்கிறேன்.
Every day for the past so many years.
கடந்த அநேக ஆண்டுகளாக எத்தனையோ நாட்கள்
I have just looked at the life of Jesus.
நான் இயேசுவுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன்.
And just seen the beauty of his humility and the way he lived on earth.
அவருடைய தாழ்மையின் அழகையும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையும் நான் பார்த்திருக்கிறேன்.
And I've just walked with him.
அவரோடு கூட நான் நடந்திருக்கிறேன்.
You can walk with him too.
நீங்களும் கூட அவரோடு கூட நடக்க முடியும்.
If you find some good example on earth, follow that example also, like Paul said, follow me as I follow Christ.
பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னையும் பின்பற்றுங்கள் என்று பவுலைப் போல உங்களுக்கு மாதிரியில் இருந்தால் பின்பற்றுங்கள்.
But if you don't find a good example, then look at Jesus only.
ஆனால் அப்படிப்பட்ட மாதிரியை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எப்பொழுதும் இயேசுவை பாருங்கள்.
And then you will never fall away.
அப்படியானால் நீங்கள் ஒரு காலம் விழுந்து போக மாட்டீர்கள்.
Because he is the way.
ஏனென்றால் அவரே வழியாய் இருக்கிறார்.
See what it says in Revelation 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 ஆம் அதிகாரம்
verse 21. 21
ஆம் வசனம்.
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
I want you to read this very carefully because I'm going to ask you a question.
நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆகவே இதை கவனமாய் பாருங்கள் இந்த வசனத்தை.
Tell me what excites you about this verse.
இந்த வசனத்தை படித்து அதுல எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப உங்களை பரவசப்படுத்துகிறது சந்தோஷப்படுத்துகிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.
See, he who overcomes I'll grant him to sit down with me on my throne as I also overcame and sat down with my father on his throne.
நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
Okay, tell me quickly, what is the
உடனடியாக சொல்லுங்கள் பார்ப்போம்.
What is the thing that excites
உங்களை பரவசப்படுத்துகிறது என்ன?
You know the answer because you heard me so many times.
நிறைய முறை கேட்டபடியால உங்களுக்கு பதில் தெரிகிறது.
See, many people, the thing that excites them is on his throne.
அவருடைய சிங்காசனத்தில் போய் உட்கார போகிறேன் என்று தான் அநேகருக்கு பரவசம் அடைகிறார்கள்.
What excites me is with me.
என்னோடு கூட என்கிற வார்த்தை தான் என்னை பரவசப்படுத்துகிறது.
Not the throne.
அந்த சிங்காசனம் அல்ல.
With me.
என்னோடு கூட.
He will be with me.
அவன் என்னோடு கூட இருப்பான்.
I told the Lord once.
ஒருவரே ஆண்டவரிடத்திலே இப்படி சொன்னேன்.
I said, Lord, if I am with you, I'm ready to go to hell also.
ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னால் நரகத்துக்கு கூட போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
Because if you are there, it will not be hell anymore. It will be heaven.
நீ நரகத்திலே இருந்தால் நரகம் பரலோகமாய் மாறிவிடும்.
I'm not interested in a throne.
எனக்கு சிங்காசனத்திலே விருப்பம் இல்லை.
I want to be with you.
நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் அவ்வளவுதான்.
You know, it says in John 14 that Jesus has gone to make mansions for us.
யோவான் 14 ஆம் அதிகாரத்திலே இயேசு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டப் போகிறார் என்று சொல்கிறார்.
What will I do with a big 20 bedroom house in heaven?
பரலோகத்திலே 20 படுக்கை அறை கொண்ட பெரிய அந்த வாசஸ்தலத்திலே பங்களாவில் நான் என்ன செய்ய போகிறேன்?
What, to sit there lonely and show everybody, see, I was so faithful on earth, so I got 20 bedroom house here.
அங்கே தனியாக உட்கார்ந்து கொண்டு நான் பூமியிலே உண்மையாக இருந்தேன், ஆகவே எனக்கு 20 பெட்ரூம் உள்ள வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாருக்கும் சொல்ல போகிறேனா?
No, you can have it.
உங்களுக்கு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள்.
You can take it. I want to be with Jesus.
ஆனால் நானும் இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறேன்.
Even on the streets.
தெருவில் இருந்தாலும் கூட பரவாயில்லை.
This is all pictures the Lord uses about mansions and crown and all that.
இந்த கிரீடங்கள் அங்க இருக்கக்கூடிய வாசஸ்தலங்கள் பங்களா இதெல்லாம் தேவன் இயேசு பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் தான்.
You think we are going to go with crowns in heaven?
பரலோகத்திலே போகும்பொழுது தொப்பி அணிந்திருப்பது போல ஒரு கிரீடத்தை போட்டுக்கொண்டே நடந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறீங்களா?
See, I've got bigger crown than you.
உங்களை பார்க்கல ஏன் என்னுடைய கிரீடம் பாருங்க பெருசா இருக்குன்னு சொல்ல போறேனா?
I've got 3 crowns, you got only one.
உங்களுக்கு ஒன்னு தான் இருக்கு, எனக்கு 3 கிரீடம் இருக்குன்னு சொல்ல
போறேனா?
இவெல்லாம் புத்தீனமான காரியம்.
We are going to cast all our crowns at the feet of Jesus.
அந்த கிரீடங்களை எல்லாம் எடுத்து இயேசுனுடைய பாதத்திலே தூக்கி எறிந்து விட்டு
It's going to be with him.
அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம்.
That's the greatest thing in heaven.
இதுதான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய காரியம்.
I don't want to sit on a throne there like some king.
அங்கே ஒரு ராஜாவை போல ஒரு சிங்காசனத்தில் உட்கார நான் விரும்பவில்லை.
It's all picture language.
இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்பட்டது அல்லது காட்சிகளாக சொல்லப்பட்டது. வாசஸ்தலம்,
crown,
கிரீடம்,
throne,
சிங்காசனம்,
streets of gold,
பொன்னினாலே செய்யப்பட்ட வீதிகள்.
I'm not interested in those things.
இவைகளெல்லாம் எனக்கு விருப்பமில்லை.
To me the most wonderful thing about heaven is I'm going to be with Jesus.
பரலோகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால் அங்கே இயேசுவோடு கூட இருக்க போகிறேன்.
You can have all my crowns and mansions and everything.
உங்களுக்கு என்னுடைய கிரீடத்தையும் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய வாசஸ்தலத்தையும் கொடுத்து விடுகிறேன், வைத்துக்
கொள்ளுங்கள். Take it all.
எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
All the roads of gold you can take.
அங்கே இருக்கக்கூடிய பொன்னான வீதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
I want to be with Jesus.
ஆனா நானோ இயேசுவோடு கூட இருக்க வேண்டும்.
What about you?
உங்களை குறித்து என்ன?
You know the psalmist said in Psalm 73.
சங்கீதக்காரன் சங்கீதம் 73 ல சொல்றான்.
I wrote this verse in my Bible 45 years ago. 46 years ago.
46 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை என்னுடைய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறேன்.
And this is what I've held true in my life for 46 years.
என்னுடைய 46 ஆண்டு கால வாழ்க்கையில இதுதான் நான் மெய்யாய் கடைபிடித்து இருக்கிறேன்.
Whomever I in heaven but thee. Psalm 73 verse 25.
சங்கீதம் 73:25.
Whomever I in heaven but thee.
பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு?
No mansion.
அங்கே வாசஸ்தலம் அல்ல.
No crown.
கிரீடம் அல்ல.
No streets of gold.
அங்கே பொன்னால் செய்யப்பட்ட வீதிகள் அல்ல.
But you Lord.
ஆனால் நீரே எனக்கு போதுமானவரே.
You know there is a song in English.
ஆங்கிலத்திலே ஒரு அருமையான பாடல் உண்டு.
Where one line goes like this.
அந்த பாடல் ஒரு வரி இப்படி இருக்கிறது.
In heaven when I stand with my Lord.
பரலோகத்திலே என் தேவனோடு கூட நான் நிற்கும் பொழுது.
He is my bridegroom and I am the bride.
அவருடைய மனவாள நான் அவருடைய மனவாட்டி.
And in it says even in an earthly marriage.
பூமிக்குரிய திருமணங்களிலே கூட
the bride does not look at her dress.
அந்த மனவாட்டி தன்னுடைய ஆடையை பார்ப்பதில்லை.
But her beautiful bridegroom's face.
ஆனால் தன்னுடைய அருமையான மனவாளனுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கிறாள்.
You know where a bride and bridegroom really love each other and they are getting married. I'm talking about a real love marriage.
உண்மையான திருமணம், அன்பின் திருமணத்தை குறித்து நான் சொல்கிறேன். அங்கே ஒரு அந்த தம்பதியர்கள் இணைக்கப்படும் பொழுது
I'm not against love marriage. I'll tell you that.
காதல் திருமணத்திற்கு நான் விரோதமானவன் அல்ல.
I believe we need to have a lot more love in our marriages than we have right now.
இப்பொழுது இருக்கிறதை விட நம்முடைய திருமணங்களில் இன்னும் அதிகமான அன்பு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So the bride really looks at her bridegroom's face and she's so happy that she can marry this man.
இந்த நபரை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த மனவாட்டி தன்னுடைய மனவாளனுடைய முகத்தை பார்த்து அவள் ரசிக்கிறாள்.
The song says the bride does not look at her dress.
அந்த பாடலிலே பார்க்கிறோம் மனவாட்டி தன்னுடைய அலங்கரிக்கப்பட்ட ஆடையை பார்ப்பதில்லை.
At the wedding.
அந்த திருமணத்தையும் பார்ப்பதில்லை.
She's saying, "Oh, what a beautiful dress I've got."
எனக்கு எவ்வளவு அழகான dress இருக்கு, புடவை இருக்குன்னு சொல்லி அவள் பார்ப்பதில்லை.
Looking at her bridegroom's face.
அவள் தன்னுடைய மனவாளனுடைய முகத்தை பார்க்கிறாள்.
In the song it says.
அந்த பாடலில் இப்படி வருகிறது.
When I stand with my Lord.
நான் என் தேவனோடு கூட நிற்கும் பொழுது.
I will not look at the glory that has come into my body.
என்னுடைய சரீரத்திலே வந்த மகிமையை நான் காண போவதில்லை.
But now I can fly through the air, I can go through the walls and all that.
இப்பொழுது நான் பறக்க முடிகிறதே, பரலோகத்திற்கு போனால் செவுற்றுக்குள்ளாக போக முடிகிறது எல்லாம் நான் நினைவதில்லை.
No, I'm not going to look at that. I'm going to look at my bridegroom's face.
என் மனவாளனுடைய அந்த முகத்தை நான் பார்க்க போகிறேன்.
On my savior.
என்னுடைய இரட்சகரின் முகத்தை நான் பார்க்க போகிறேன்.
Is it like that for you?
உங்களுக்கு அப்படி இருக்கிறதா?
Many people when they think of heaven they say oh well when will we get rid of this wretched world I can live a comfortable life
எப்பொழுது தான் இந்த கஷ்டமான வாழ்க்கை முடியுமோ அங்கே ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று பரலோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்
I've got a small cottage there I'll have a big mansion
இங்கே எனக்கு குடிசை வீட்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய வாசஸ்தலம் கிடைக்குமே
You're going to be very disappointed if you're going to heaven to look for all that
இப்படி நீங்கள் தேடி பரலோகத்துக்கு போவீர்களா என்று சொன்னால் நீங்கள் அங்கே ஏமாற்றம் அடைவீர்கள்
I'm not going to be disappointed because I'm not looking for those things.
நான் இந்த காரியங்களுக்காக எதிர்பார்ப்பதில்லை ஆகவே நான் அங்கு போகும் பொழுது நான் ஏமாற்றம் அடைய மாட்டேன்.
With Jesus.
நான் என்னுடைய நோக்கமே இயேசுவோடு கூட இருக்க வேண்டும்.
Be with my bridegroom.
என்னுடைய மனவாளனோடு கூட இருக்க வேண்டும்.
Whom I have walked with for so many years on earth without seeing his face properly.
அவருடைய முகத்தை நான் சரியாக பார்க்காமலேயே 46 ஆண்டுகளாக நான் இந்த பூமியிலே நடந்தேன் அவரோடு கூட.
And I will see him.
அன்றைக்கு அவரை முகமுகமாய் தரிசிப்பேன்.
There will be no time for me to look at mansions or crowns or glory or anything.
அங்கே என்னுடைய மகிமையோ என்னுடைய கிரீடத்தையோ வாசஸ்தலத்தையோ பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இருக்காது.
For all eternity.
நித்திய நித்தியமாக.
I'll just be looking at his glory and
அவருடைய முகத்தின் அவருடைய முகத்தின் மகிமையை அழகை நான் கண்டு கொண்டே இருப்பேன்.
Whom have I in heaven but thee?
பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு?
I'm not even going to look at any reward that I get.
அங்கே எனக்கு என்ன பலன் கிடைக்கும் கூட என்று நான் பார்ப்பதில்லை.
No, it's true, the Lord will give a reward.
தேவன் பலன் கொடுப்பார் என்பது மெய்தான்.
But I know when I get my reward for my service to him.
நான் அவருக்கு செய்த ஊழியத்தினுமத்தமா எனக்கு பலன் கொடுக்கப்படும் பொழுது,
you know what I'll tell the Lord?
நான் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்வேன் தெரியுமா?
I'll say, Lord, there were many people in Tamil Nadu who prayed for me. This reward belongs to them too.
ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே எனக்காக அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள், இந்த பலன் அவர்களுக்கும் உரியது ஆண்டவரே.
It's not only for me.
அது எனக்கு மட்டுமல்ல ஆண்டவரே.
You got to share it with them.
அவர்களோடு கூட நீ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
There are many people who supported me, prayed for me and were my co-workers. They are all deserving this reward. It's not just me.
எனக்காக அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள், என்னோடு கூட உடன் ஊழியர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த பலன் போக வேண்டும்.
They supported me.
அவர்கள் என்னை தாங்கினார்கள்.
That's why I never fell away for so many years.
ஆகவே தான் இத்தனை ஆண்டுகளாக நான் விழாமல் இருக்கிறேன்.
So I value my co-workers very highly.
ஆகவே நான் என்னுடைய உடன் ஊழியர்களை அதிகமாக நான் மதிக்கிறேன், கனம் கொடுக்கிறேன்.
And I'll value them in heaven too and I'll tell the Lord that.
நான் பரலோகத்திலேயும் அவர்களை மதிப்பேன், ஆண்டவரிடத்தில் நான் அதை சொல்லுவேன்.
My wife, I value her very highly.
என்னுடைய மனைவியையும் நான் அதிகமாக மதிக்கிறேன்.
There's no time even to look at the reward.
ஆகவே அங்கே பலனை வெகுமதியை பார்ப்பதற்கு கூட நேரமில்லை.
Who am I in heaven but thee?
பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அவ்வளவுதான்.
And on earth?
பூமியிலே?
What do you read there in Psalm 73:25?
சங்கீதம் 73:25 என்ன வாசிக்கிறோம்?
I desire nothing on earth beside thee.
பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை.
Can you say that?
இதை உங்களால் சொல்ல முடியுமா?
If a man could say that under the old covenant,
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவைகளை சொல்லக்கூடுமானால்,
without the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே சொல்லக்கூடுமானால்,
without knowing Jesus,
இயேசுவை அறியாமலே எப்படி சொல்லக்கூடுமானால்,
without the New Testament like we have it,
நமக்கு இருக்கிறது போல புதிய ஏற்பாடு இல்லாமலே அவன்
சொல்லக்கூடுமானால், இதை
இன்றைக்கு நாம் எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
This is the really spiritual man.
இதுதான் இவன் தான் மெய்யான ஆவிக்குரிய மனிதன்.
Lord, I desire nothing but you on earth.
ஆண்டவரே, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை.
I don't desire to be an elder brother.
நான் மூத்த சகோதரனாக இருப்பதற்கு விருப்பம் இல்லை.
I don't desire ministry.
எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை.
I don't desire honor.
எனக்கு கனம் தேவையில்லை ஆண்டவரே.
I don't desire more comfortable life.
எனக்கு இது சுகுசான வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை.
What you have given me is enough.
எனக்கு கொடுத்திருக்கிறது போதும் ஆண்டவரே.
I desire nothing on earth.
பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை.
I'm not even asking that you will make my life a little easier with all the troubles I have today.
எனக்கு இன்றைக்கு இருக்க கஷ்டங்களோடு கூட ஆண்டவரே சற்று என்னுடைய வாழ்க்கையை லகுவாக்கும் என்று கூட நான் கேட்கவில்லை.
You know, when people file 3 court cases against me because they didn't like what I preached.
நான் பிரசங்கிக்கிறதை பிடிக்காதபடினாலே எனக்கு விரோதமாக 3 கேஸ்களை வழக்கு மன்றத்திலே போட்டார்கள்.
In the beginning I prayed God to remove those court cases.
ஆரம்பத்திலே நான் ஆண்டவரே இந்த கேஸ்களை எப்படியாவது தள்ளுபடி செய்து விடும் என்று ஜெபித்தேன்.
Now I don't even pray that.
இப்போது நான் அதை ஜெபிக்க அப்படி ஜெபிப்பதில்லை.
Lord, that's up to you.
ஆண்டவரே, அது உம்முடைய இம்மை பொறுத்த காரியம்.
I only desire you.
நான் உம்மையே நேசிக்கிறேன்.
And all the troubles I have, if you want to keep it, keep it.
ஆண்டவரே, நான் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் வைத்துக் கொள்.
If that's good for me, praise the Lord.
அது எனக்கு நன்மையை உண்டாக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Only you.
ஆனால் எனக்கு நீர் மட்டும் தான் தேவை.
We concentrate so much on our troubles.
சில சமயத்திலே நம்முடைய பிரச்சனையிலேயே அதிகமாக நாம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறோம்.
As I get older,
நான் எனக்கு வயது ஆகிக்கொண்டே போகிறது.
My body is not as healthy as it was 20 years ago.
20 ஆண்டுகள் முன்பாக இருந்த ஆரோக்கியம் எனக்கு இப்பொழுது இல்லவில்லை.
I don't have sicknesses, but there are aches and pains and things like that when you get older.
எனக்கு இப்பொழுது வியாதிகள் இல்லை, ஆனால் வயதாக ஆக எனக்கு எங்கும் அங்குமாக வலிகள் எல்லாம் வருகிறது, சோர்வடைந்து விடுகிறேன்.
I don't even say, Lord, remove my backache or things like that.
ஆண்டவரே, என்னுடைய முதுகுவலியை நீக்கி போடும் என்று கூட நான் ஆண்டவரிடத்தில் கேட்பதில்லை.
Lord, only you.
ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. அது எனக்கு போதும்.
Other things, You give it, doesn't matter to me.
மற்ற காரியங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
Desire nothing on earth but you.
பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை.
I'm not desiring healing.
எனக்கு சுகம் விருப்பமல்ல.
Not desiring more money.
அதிகமான பணம் எனக்கு விருப்பமல்ல.
Better job.
அது நல்ல வேலை. நல்ல வீடு.
There are so many preachers today telling you, come to Jesus, he'll give you better job, better scooter, better car.
இயேசுவண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஸ்கூட்டர், நல்ல காரை கொடுப்பார் என்று பிரசங்கிக்கிறார்கள்.
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
You come to Jesus, he'll give you himself.
நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள், அவர் தன்னையே உங்களுக்கு கொடுப்பார்.
Is that enough for you?
அது உங்களுக்கு போதுமா?
Or you want scooter and house and all that also?
அல்லது இயேசுவோடு கூட எனக்கு வீடு, கார், ஸ்கூட்டர் எல்லாம் வேண்டும் என்று கேட்கிறீர்களா?
You know, in the Old Testament there was a group of people called the Levites.
பழைய உடன்படிக்கையிலே லேவியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள்.
And the Lord told them in chapter 18 of Numbers.
என்னாகமம் 18 ஆம் அதிகாரத்திலே தேவன் அவர்களுக்கு சொன்னார்.
The Lord told the sons of Aaron in Numbers chapter 18.
என்னாகமம் 18 ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆரோனுடைய புத்திரர்களுக்கு குமாரர்களுக்கு தேவன் சொன்னார்.
They were the most outstanding servants of God in those days.
அந்த நாட்களிலே மிகவும் பிரத்தியேகமான தேவ ஊழியர்களாய் அவர்கள் ஆசாரியர்கள் இருந்தார்கள்.
And Aaron is a picture of Jesus Christ.
ஆரோன் அந்த பிரதான ஆசாரியரே இயேசு கிறிஸ்து ஒப்பாக இருக்கிறார். அந்த ஆரோன்
His sons are a picture of us.
அவருடைய குமாரர்கள் நமக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்.
So remember that.
இதை பின்னணியில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Picture of Christ.
கிறிஸ்து and Aaron கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார்.
Sons are a picture of all of us.
ஆரோனுடைய குமாரர்கள் நம்மை போல இருக்கிறார்கள்.
The Lord said to Aaron in Numbers 18 and verse 20.
எண்ணாகமம் 18 அதிகாரம் 20 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
Listen to this.
நீங்கள்
you will have no inheritance in their land nor own any portion among them.
அவருடைய தேசத்திலே நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம்.
Listen to this.
இதை கவனித்து கேளுங்கள்.
The Lord is saying,
தேவன் சொல்கிறார்,
Israel has got 12 tribes.
இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்தார் உண்டு.
12 children of sons of Jacob.
யாக்கோபுக்கு இருக்கக்கூடிய 12 பிள்ளைகள்.
When you go into Canaan,
கானானுக்கு செல்லும் பொழுது,
I am not going to divide the land of Canaan into 12.
நான் கானான் தேசத்தை 12 பங்காக பிரிக்க போவதில்லை.
I am going to divide it into 11.
நான் 11 பங்காக தான் பிரிக்க போகிறேன்.
Supposing your father had 12 children.
உங்களுடைய அப்பாவுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு சொல்கிறார்,
My son,
என் மகனே,
I'm going to divide all my property into 11.
என்னுடைய சொத்து எல்லாவற்றையும் 11 ஆக பிரிக்க போகிறேன்.
And I will give it to all the other children.
மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய சொத்தை கொடுக்க போகிறேன்.
You say, Daddy, what are you going to give me?
அப்பா, எனக்கு என்ன தர போறீங்க?
I'll give you myself.
நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன் மகனே.
Will you be happy?
அதிலே சந்தோஷமா இருப்பாயா?
That's what Jesus told. That's what the Lord told Aaron.
கர்த்தர் ஆரோனுக்கு அதை தான் சொன்னார்.
I am your portion.
நானே உனக்கு பங்கு.
And your inheritance among the sons of Israel.
இஸ்ரவேல் இஸ்ரவேலுக்கு மத்தியிலே நானே உன்னுடைய பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன்.
All the other 11 tribes will have property.
மற்ற 11 கோத்திரத்தாருக்கும் சொத்து பங்கு இருக்கும்.
You, one tribe, you will have me.
இந்த ஒரு கோத்திரத்தார் உங்களுக்கு நான் தான் இருப்பேன் என்று சொல்கிறார்.
Tell me, who is the richest tribe then?
இப்பொழுது இங்கே மிகவும் பணக்கார கோத்திரம் யார் என்று சொல்லுங்கள்.
Tribe of Levi.
Levi கோத்திரத்தார்.
Do you want that?
உங்களுக்கு அந்த பங்கு வேண்டுமா? சுதந்திரம் வேண்டுமா?
Or you want to listen to all these preachers who will tell you, come to Jesus and he'll give you this, he'll give you that, he'll give you all these earthly things.
அல்லது இயேசு வந்து வாருங்கள், அவர் உங்களுக்கு பூமிக்குரிய இந்த காரியத்தை தருவார், அந்த காரியத்தை தருவார்னு சொல்லி அந்த சொத்து உங்களுக்கு வேண்டுமா?
That's only the beginning of their message.
அந்த செய்தியினுடைய ஆரம்பம் தான் அது.
End of the message is, if you want Jesus to give you all that, please put some money in the offering box.
அந்த பிரசங்கரோட செய்தியின் முடிவு என்னவென்றால், இயேசு உங்களுக்கு இதெல்லாம் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பெட்டியிலே போடுங்கள்.
Then only you'll get it.
அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்.
That is the seed you have to put.
இதுதான் அந்த விதை. இந்த விதை விதைத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்.
Seed, you will get the fruit.
உங்களுக்கு அந்த விதையை நீங்கள் இங்கே விதைத்தால் அதனுடைய அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொல்கிறார்.
You get the same type of fruit as the seed you get.
எந்த விதமான விதையை போடுறீர்களோ அந்த விதமான அறுவடை தான் உங்களுக்கு கிடைக்கும்.
You put little bit of seed, you'll get only little bit of harvest.
கொஞ்சோண்டு விதை போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு அறுவடை தான் கிடைக்கும்.
You want a big harvest of money.
உங்களுக்கு பெரிய பணத்தின் அறுவடை வேண்டுமா?
Put more money in here.
இங்கே அதிகமான பணத்தை போடுங்கள்.
And see these five people here who are going to give you testimony how much they put and see what they got.
எவ்வளவு நாங்கள் விதைத்தோம், எவ்வளவு ஆண்டவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்வதற்கு ஐந்து பேர் இங்கே சாட்சி சொல்ல போகிறார்கள்.
Jesus also spoke about seed.
இயேசு விதையை குறித்து சொன்னார்.
He said if the seed falls into the ground and dies.
இயேசு அந்த விதையை குறித்து பேசினார். அந்த விதை நிலத்திலே விழுந்து செத்ததேயாகில் அது பலன் கொடுக்கும் என்று சொன்னார்.
Not talking about money.
அவர் அங்கே பணத்தை குறித்து பேசவில்லை. பணம் என்கிற விதை
about dying to my self life and that is the seed we need.
எனக்கு என்னுடைய சுயத்துக்கு மரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை குறித்து தான் சொன்னார். அந்த விதை தான் நமக்கு வேண்டும்.
Fall into the ground and die.
நிலத்தில் விழுந்து சாகக்கூடிய விதை.
And another life will come forth.
அங்கே இன்னொரு ஜீவன் அங்கே புறப்படும்.
You won't get a better scooter.
உங்களுக்கு நல்ல ஸ்கூட்டர் கிடைக்காது.
But you'll get a better life.
ஆனால் நல்ல ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.
You want.
உங்களுக்கு எது வேண்டும்?
Aaron would have said, Lord, that's wonderful.
ஆரோன், ஆண்டவரே, அது ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி இருந்திருப்பான்.
The other people have the property, you give me yourself.
ஆண்டவரே, மற்ற ஜனங்களுக்கு அவருடைய சொத்தும் பங்கும் இருக்கட்டும், நீ உம்மை எங்களுக்கு தாரும்.
That's what I said to the Lord.
இதைத்தான் நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன்.
I have always taken that position everywhere.
எல்லா இடங்களிலேயும் நான் இந்த ஸ்தானத்தை தான் எடுத்திருக்கிறேன்.
Lord, you are enough for me.
ஆண்டவரே, நீர் எனக்கு போதும்.
The other things if I get, it won't make me any more happy.
மற்ற காரியங்கள் எனக்கு கிடைத்தால் அது என்னை அதிக சந்தோஷமடைய செய்யாது.
I remember many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் வருகிறது,
somebody gave me a gift,
எனக்கு ஒருவர் ஒரு வெகுமதியை கொடுத்தார்,
some money,
கொஞ்சம் பணத்தை கொடுத்தார்கள்.
I said thank you,
நான் நன்றி என்று சொன்னேன்.
And after he went away,
அவர் போன பிறகு,
and I took the money,
நான் அந்த பணத்தை எடுத்தேன்.
The Lord asked me a question,
ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்,
are you happy,
நீ இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறாயா,
that you got some money,
உனக்கு பணம் கிடைத்தபடினால சந்தோஷமா இருக்கிறாயா என்று கேட்டார்.
I said, Lord, I am ashamed.
ஆண்டவரே, நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னேன்.
That I am happy.
நான் சந்தோஷமா இருக்கிறபடினால வெட்கப்படுகிறேன் என்று
சொன்னேன். I got some money.
எனக்கு பணம் கிடைத்தபடினாலே நான் சந்தோஷப்பட்டேன், அதற்காக வெட்கப்படுகிறேன்.
Please deliver me from this.
ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று கேட்டேன்.
That nobody can increase my happiness by giving me a gift.
யாருமே எனக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து என்னுடைய சந்தோஷத்தை அதிகரிக்க முடியாது.
Because my happiness is in Jesus.
ஏனென்றால் என்னுடைய சந்தோஷம் இயேசுவிலே இருக்கிறது.
And somebody can give me a gift. Thank you, brother.
எனக்கு யாராவது ஒரு வெகுமதி கொடுத்தால் நன்றி சகோதரனே.
We seek a blessing for him.
அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தாரும் என்று
கேட்கிறேன். It doesn't make me any more happy because my joy is full in the Lord.
எனக்கு இயேசுவிலே என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிறபடினாலே இந்த கொடுக்கக்கூடிய வெகுமதி அந்த சந்தோஷத்தை அதிகரிப்பதில்லை.
You fill a vessel with water.
ஒரு பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புகிறீர்கள்.
How can you put more water inside?
தண்ணீரால் நிறைந்த பிறகு எப்படி இன்னும் தண்ணீரை ஊற்ற முடியும்?
It's impossible.
அது கூடாத காரியம்.
Psalm 16:11 says.
சங்கீதம் 16:11 சொல்கிறது.
In his presence there is fullness of joy.
அவர் சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம் உண்டு.
How can you add more joy than by putting money?
இப்பொழுது நிறைவான சந்தோஷத்தோடு கூட எப்படி பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை அதிகரிக்க முடியும்?
Then if somebody can give you money and make you have more joy, that means your joy was not full.
யாராவது உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் இல்லை என்பதை நிரூபிக்கிறது.
That proves that you are not in the presence of the Lord.
அது எதை நிரூபிக்கிறது? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இல்லை என்பதை நிரூபிக்கிறது.
16:11 says in his presence there is fullness of joy.
அவர் சமூகத்திலே சந்தோஷம் உண்டு என்று சங்கீதம் 16:11 சொல்கிறது.
I am living in the presence of the Lord. The jug is
நான் தேவனுடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அங்க இருக்கிற அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. சந்தோஷத்தினால் என்னுடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறது.
You put money, it cannot increase the joy.
பணத்தை போட்டாலும் அந்த சந்தோஷத்தை அதிகரிக்க முடியாது.
Somebody steals my money, that's also happened to me.
யாராவது பணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் திருடி விட்டால் அது எனக்கு நடந்திருக்கிறது.
I've lost money, even in my business I've lost money.
என்னுடைய தொழிலிலே கூட நான் பணத்தை இழந்திருக்கிறேன்.
And I say, Lord, that you not take away my joy.
அது என்னுடைய சந்தோஷத்தை குறைக்க கூடாது.
People cannot add to my joy by giving me a gift, cannot take away my joy by taking away something from me.
ஒரு வெகுமானத்தை கொடுத்து என்னுடைய சந்தோஷத்தை அதிகரிக்க முடியாது. ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடைய சந்தோஷத்தை குறைக்க முடியாது.
Then I know I am living in the presence of God.
அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
Even if you don't get there in one day,
ஒரு நாளிலே இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர முடியாவிட்டாலும்,
Lord, this is the life I want.
ஆண்டவரே, இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும்.
I did not reach there in one day.
நான் ஒரு நாளிலே இந்த நிலைக்கு அடையவில்லை.
But I struggled.
நான் போராடினேன்.
And every time if I got a gift and I was happy.
ஒவ்வொரு முறையும் எனக்கு வெகுமதி கிடைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுவேன். ஆனால்
Lord, forgive me, I'm happy.
ஆண்டவரே, நான் இதிலே சந்தோஷப்படுகிறேனே, என்னை மன்னித்தருளும்.
Have you ever repented of becoming happy?
சந்தோஷப்பட்டதற்காக எப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்பியிருக்கீங்களா, மனஸ்தாபப்பட்டிருக்கிறீர்களா?
I have repented of becoming happy.
நான் சந்தோஷம் அடைந்தபடினாலே நான் மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன்.
Lord, I'm happy with money.
ஆண்டவரே, இப்பொழுது பணத்திலே சந்தோஷமாக இருக்கிறேன்.
I have repented of becoming sad when I lost some money.
ஒரு பணத்தை இழந்தபடி கொஞ்சம் பணத்தை இழந்தபடினாலே நான் துக்கமாக இருக்கிறேன், அதற்காக மனம் திரும்பியிருக்கிறேன்.
Battle.
இப்படி போராடி போராடி போராடி.
Say, Lord, I want to come to the place where I'll never become happy with more money and never become sad if I lose some money.
ஆண்டவரே, பணம் கிடைப்பதனாலே சந்தோஷமாகவோ அல்லது பணத்தை இழப்பதனாலே துக்கமாகவோ அந்த வராத நிலைக்கு என்னை கொண்டு வர மாட்டேன் என்று கேட்டேன்.
I desire nothing on earth but you.
ஏனென்றால் பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை.
I want to tell you that's why my life has been very happy all these years.
இது நிமித்தமாய் தான் என்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கிறது.
To me the most wonderful thing is not ministry, it is just walking with Jesus every day.
எனக்கு அருமையான காரியம் ஊழியம் அல்ல, இயேசுவோடு கூட நடப்பதுதான்.
When I wake up in the morning,
காலையில் எழுந்திருக்கும் பொழுது,
I don't get out of bed too quickly.
நான் படுக்கையிலிருந்து சீக்கிரம் எழுந்திரு விடுவதில்லை.
I talk to Jesus for a long time.
நான் நெடுநேரம் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருப்பேன்.
The best time of the day.
ஒரு நாளிலே மிகவும் சிறந்த பகுதி அதுதான்.
Everything is quiet.
எல்லாம் அமைதியாக இருக்கிறது.
You can talk to your bridegroom.
உடைய மனவாளனோடு கூட பேச முடியும்.
and cast all your cares on him.
உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது.
I want to encourage all of you to live like that every day.
ஒவ்வொரு நாளும் இப்படி நீங்கள் வாழ முடியா உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
Because I'll tell you the days are going to be evil.
வரக்கூடிய நாட்கள் பொல்லாத நாட்களாய் மாற போகிறது என்று உங்களுக்கு
சொல்கிறேன். False gospels being preached.
இன்றைக்கு பல இடங்களிலே பொய்யான சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது.
And the only way you can be saved from all that.
இவைகளிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி.
You say, Lord Jesus, I desire nothing but you.
ஆண்டவரே, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை.
You will never have a complaint against a brother after that.
இதற்கு பிறகு எந்த ஒரு சகோதரன் மீதும் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது.
I don't have any complaint against anybody.
எனக்கு யார் மீதும் எந்த ஒரு குறையும் இல்லை.
Because I don't desire anything on earth. But
ஏனென்றால் பூமியில் எனக்கு வேறு ஒரு விருப்பமும் இல்லை.
Why do you have complaints?
ஏன் உங்களுக்கு குறை இருக்கிறது?
You feel you want to, your husband must be a better man.
எங்க என்னுடைய புருஷன் என்னை காட்டிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
You have that complaint, you'll be unhappy.
இந்த குறை உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் நீங்கள் சந்தோஷம் இல்லாதவளா இருப்பீர்கள்.
Lord Jesus, I've got you.
ஆண்டவரே, எனக்கு நீர் இருக்கிறீர்.
I wish my husband will be better, but I've got you, that's a great thing.
என்னுடைய கணவன் இன்னும் நல்லவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு நீர் இருக்கிறீர், அது எனக்கு போதும்.
You'll never have a complaint against your husband.
அப்படியானால் புருஷன் மீது எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது.
Some of you are hoping one day your wife will become a better wife.
உங்களிலே அநேகர் என்னுடைய மனைவி ஒரு நாளிலே நல்ல மனைவியாக மாறுவாள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You'll be disappointed.
நீங்கள் ஏமாந்து போவீர்கள்.
Supposing next week, next month she becomes worse.
அடுத்த மாதம் இன்னும் மோசமானவளாக மனைவி மாறினால்
then what happens?
என்ன நடக்கிறது?
I want to show you a better way.
நான் உங்களுக்கு சிறந்த வழியை காண்பிக்க
விரும்புகிறேன். Jesus, I desire nothing but you.
பூலோகத்திலே ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று சொல்லுங்கள்.
And you may discover your wife becomes better.
ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் உங்களுடைய மனைவி இன்னும் நல்லவளாக
மாறுகிறார்.
புருஷன் நல்லவனாக மாறுகிறார்.
Problems get solved.
பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது.
Everything gets better.
எல்லாமே மேன்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால்
you didn't desire those things.
நீங்கள் அவைகளுக்காக விருப்பப்படவில்லை.
You seek the Lord alone.
நீங்கள் தேவனை மட்டுமே தேடுகிறீர்கள்.
The Lord adds these other things to you.
தேவன் இந்த மற்ற காரியங்களை எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறார்.
Then your light will never become dim.
அப்பொழுது உங்களுடைய வெளிச்சமானது இருளாகி போகாது.
Your light will be like it says in Proverbs 4 and verse 12.
நீதிமொழிகள் 4 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டது போல இருக்கும்.
Sorry, verse 18.
4 அதிகாரம் 18 வசனம்.
Proverbs 4:18.
4 அதிகாரம் 18 வசனம்.
The path of the righteous is like the light of dawn that shines brighter, brighter, brighter until the final day.
நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
Says in Hebrews chapter 13.
எபிரேயர் 11 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Verse 7.
7 வசனம்.
Remember those who led you, who spoke the word of God to you.
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து.
And then it says.
பிறகு சொல்லுகிறது.
Consider the end of their life.
அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து.
Consider how they finished their life.
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை எப்படி முடிக்கிறார்கள் என்பதை பார்த்து.
So you know in the Olympic games there's no prize for starting well.
ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளிலே நன்றாக ஓட்ட பந்தயத்தை ஆரம்பித்ததற்காக பரிசு கிடையாது.
The prize gold medal is for the fellow who finished well.
தங்கப்பதக்கம் யாருக்கு கிடைக்கும்? அந்த ஓட்டத்தை நன்றாய் முடிக்கிறவனுக்கு தான்.
1 Corinthians 9 it says run so that you can win.
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்கிறோம்.
Many of you have started well.
உங்களில் அநேகர் நன்றாக ஆரம்பித்தீர்கள்.
Follow the light.
நீங்கள் வெளிச்சத்தை
follow Jesus.
இயேசுவை பின்பற்றுங்கள்.
And say Lord I want to finish well.
ஆண்டவரே நான் நன்றாக முடிக்க விரும்புகிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.